இவர்கள் சொல்கிறார்கள், இவர்களது அறிவுரையிலே மறுமையை பற்றி இவர்கள் பேச ஆரம்பித்தால் மறுமையிலே வாழ்ந்த ஒரு மனிதர் அங்கிருந்து விட்டு இங்கே வந்தால் எப்படி அந்த மறுமையை பற்றி சொல்லுவாரோ அப்படி இவருடைய மறுமையின் பேச்சு இருக்கும். அந்த அளவிற்கு இவர்களுடைய அந்த ஆகிரத்துடைய இல்ம், அந்த தக்வாவை பற்றி தாபியங்கள் சொல்கின்றார்கள். சயீது பின் முசையப், உர்வா, காசிம் மிகப்பெரிய தாபியங்கள். இவர்கள் சொல்கின்றார்கள், மாரஐது மித்ல அல் ஹஸனி, ஹசன் பசரியை போன்று ஒருவரை நாங்கள் பார்த்ததில்லை. சொல்பவர்கள் யார்? இவர்களும் பெரிய பெரிய சஹாபாக்களுடைய கல்வி படித்த தாபியங்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஹசன் பசரியை போன்று ஒருத்தரை பார்த்ததில்லை. அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், ولو ادرك الصحابه وله مثل اسنانهم ما تقدموه. இவர் நபி தோழர்களின் காலத்திலே வாழ்ந்திருந்து இவர்கள் இவருடைய வயதும் நபி தோழர்களுடைய வயதுக்கு சமமான வயதாக இருந்திருக்குமே ஆனால் அவர்கள் கல்வி விஷயத்தில் இவரை முந்தி பேசி இருக்க மாட்டார்கள். சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? யார் சொல்றது? சும்மா ரோட்ல போறவங்க சொல்லல, எல்லாம் தஃப்சீரிலே, ஹதீஸிலே, ஃபிக்ஹிலே பெரும் மலைகள், தாபியீன்களுடைய பெரும் கல்விமான்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஹசன் பசரியை போன்று நாங்கள் ஒருவரை பார்த்ததில்லை. இவர் சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்திருந்து இவருக்கும் அவர்களை போன்றே வயது இருந்திருக்கும், ஆனால் ஒத்த வயதுடையவராக இருந்திருப்பார். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்திருப்பார்கள்? கல்வியின் விஷயத்தில் இவரை முந்தி இருக்க மாட்டார்கள். முன்பு நாம் பார்த்தோம், அனஸ் இப்னு மாலிக் என்ன சொன்னார்கள்? சென்று ஹசன் பசரி இடத்தில் கேளுங்கள் என்று கூறியது. ஈராக்குடைய கவர்னர்களில் ஒருவர் ஹசன் பசரியை பற்றி அவர்களுடைய மாணவர்களில் ஒருவரிடம் கேட்கின்றார், யா காலித் அக்பிர்னி அன் ஹசனி அஹ்லில் பஸ்ரா, பசராவாசிகள் ஹசன் என்ற அந்த பிரபல்யமாக பேசப்படக்கூடிய மனிதரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் சொல்கிறார், பாருங்கள், அஸ்லஹக அல்லாஹ், அமீரே அல்லாஹ் உங்களை சீர்திருத்தம் செய்யட்டும். உஹ்பிருக அன்ஹு பிஇல்மின் அன ஜாருஹு இலா ஜம்பி வ ஜலீஸுஹு ஃபீ மஜ்லிஸிஹி வ அஅலமு மன் கப்லி பிஹி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அவரை பற்றி சொல்லுகின்றேன், நான் அவருக்கு மிக நெருக்கமானவர், சபையிலே அவரோடு அமர்ந்திருப்பவர், என்னை எனக்கு முன் சென்றவரை விட அவரை நான் நன்கு அறிந்தவர். சொல்கிறார்கள், அஷ்பஹுன்னாசி சரீர தம்பி அலானியதி, அவருடைய வெளிரங்க தோற்றம், வெளிரங்க பேச்சு எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவருடைய உள்ரங்கமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ரொம்ப பேர் நம்மை போன்ற பலவீனமான, என்னை போன்ற பலவீனமான நிலை என்ன? பேச்சு இருக்கலாம் ஆனால் செயல் இருக்காது. எத்தனையோ பேருடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அல்லாஹ் சீர்திருத்தம் செய்வானா? சொல்லுகின்றார்கள், அஷ்பஹுன்னாசி சரீர தம்பி அலானியதி, அவர்களது வெளிரங்கமும் உள்ரங்கமும் ஒன்றாக இருக்கும். அவர்களோடு அவ்வளவு நேரம் தொடர்ந்து வாழ்ந்த காரணத்தால் தான் இப்படி சொல்ல முடியும். எப்படி நபியோடு சஹாபாக்கள் 24 மணி நேரமும் பயணத்திலே, உள்ளூர் வாழ்க்கையிலே என்று கூட்டாக இருந்ததால் நபியை பற்றி சொன்னார்களோ அது போன்று அந்த மாணவர் சொல்கின்றார். அவருடைய சொல் அதற்கு சமமாகவே அவருடைய செயலும் இருக்கும். ஒரு விஷயத்தை மிக தெளிவாக துல்லியமாக செய்து முடிப்பவர். ஒரு விஷயத்தை மக்களுக்கு அவர் சொன்னால், ஒரு விஷயத்தை மக்களுக்கு அவர் ஏவினால், மக்களை விட அந்த விஷயத்தின்படி முழுமையாக செயல்படக்கூடியவராக அவர் இருப்பார். وَإِنْ أَمَرَ النَّاسَ بِأَمْرٍ كَانَ أَعْمَلَ النَّاسِ بِهِ وَإِنْ نَهَى عَنْ شَيْءٍ كَانَ أَتْرَكَ النَّاسِ لَهُ. மக்களை ஒரு விஷயத்திலிருந்து அவர் தடுத்தால், மக்களை விட அவர்தான் அந்த விஷயத்தை விட்டு விலகியவராக இருப்பார். ரஐதுஹு முஸ்தகனியன் அனின்நாஸ், மக்களை விட்டும் எப்போதும் ஒதுங்கி அவர்கள் பக்கம் தேவையாகாமல் இருந்தார். மக்கள் அவர் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படி சொல்கிறார்கள், மக்களை விட்டு இவர் தேவையற்றவராக இருந்தார். மக்களின் செல்வத்திற்கோ அவர்களிடம் இருக்கக்கூடிய துன்யாவின் எந்த ஒரு விஷயத்திற்கோ ஆசைப்படாதவராக இருந்தார். மக்களோ அவர் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருந்தார். இதை கேட்டுவிட்டு அந்த அமீர் சொல்கின்றார், ஹஸ்புக்கு கைஃப யதில்லு கௌமுன் ஹாதா ஃபீஹ், போதும் போதும், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது அந்த கூட்டம் வழிகிட மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த கூட்டத்தில் இருக்கும் போது அந்த கூட்டம் வழிகிட மாட்டார்கள். இமாம் அஸ்வத் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் துஆ செய்ததை நாங்கள் பார்த்தோம். அவர் துஆ செய்கின்றார், லைதனி பிசுஹுதில் ஹசன், ஹசன் பசரி உடைய உலக பற்றின்மையை அல்லாஹ் எனக்கு தர வேண்டுமே. வவர்ஈ இப்னு சீரீன், முஹம்மது இப்னு சீரீனுடைய பேணுதலை அல்லாஹ் எனக்கு தர வேண்டுமே. வஇபாதத்தி ஆமீர் இப்னு அப்து கைஸ், ஆமீர் இப்னு அப்து கைஸுடைய வணக்க வழிபாட்டை போன்று அல்லாஹ் எனக்கு தர வேண்டுமே. வஃபிக்ஹி ஸஈத் இப்னு முஸய்யிப், ஸஈத் இப்னு முஸய்யிபுடைய அறிவு ஞானத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு தர வேண்டுமே. வதிக்ரி முத்தர்ரிஃப் இப்னு ஷஹீர் பிஷயின், முத்தர்ரிஃப் இப்னு ஷஹீருடைய அந்த இறை நினைவு, அல்லாஹ்வின் நினைவிலே அவர் இருப்பது, அதிலிருந்து கொஞ்சத்தை அல்லாஹ் எனக்கு தர வேண்டுமே என்று ஒரு மனிதர் துஆ செய்கிறார். அவருடைய துஆவை கேட்டுவிட்டு இமாம் அஸ்வதும் அவரோடு இருப்பவர்களும் சொல்கிறார்கள், இவருடைய இந்த துஆவில் எந்தெந்த அறிஞரோடு சம்பந்தப்படுத்தி என்னென்ன சிறப்பம்சங்களை சொன்னாரோ அந்த எல்லா சிறப்பு அம்சங்களும் ஹசன் பசரியிலே முழுமையாக இருப்பதை நாங்கள் பார்த்தோம். பேணுதல், இல்ம், உலக பற்றின்மை, வணக்க வழிபாடு, இறை நினைவு, இவையெல்லாம் ஹசன் பசரியிலே முழுமையாக இருப்பதை நாம் பார்த்தோம். சொல்லுகின்றார்கள் இவர்களுடைய மாணவர்களே, ஒருவர் ஹசன் பசரி ஒவ்வொரு மாதமும் அந்த ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று நாட்களையும், அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படக்கூடிய 12 மாதங்களில் புனித நான்கு மாதங்கள் முழுமையாகவும், திங்கள் வியாழன் ஆகிய நாட்களில் நோன்பிருப்பவராகவும் அவருடைய வழமை இருந்தது என்று. அப்போ வாழ்க்கையில பெரும்பகுதியை இந்த நோன்பிலேயே அவர்கள் கழித்ததையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அறிஞர், எப்போதும் மறுமையின் சிந்தனை அதிகம் உடையவர். இவர்களை பற்றி பெரும்பாலும் தாபியங்கள் சொல்லும் பொழுது, குறிப்பாக 8 தாபியங்களை பற்றி முன்னால் சொன்னோம் அல்லவா, இன்னும் அவர்களோட சேர்த்து 2 அறிஞர்கள், இவர்களை பற்றி தாபியங்களே பிரஸ்தாபித்து இவர்களது பேச்சுகளை, இவர்களது செயல்களை எடுத்து கூறி தங்களது வாழ்க்கையிலே மார்க்க ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வார்கள். இவர்களை பற்றி பேசி இபாதத்துடைய இல்முடைய ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது ஹசன் பசரியை பற்றி அல்கமா சொல்கின்றார், ஃபமா ரைனா அஹதன் அக்வல ஹுஸ்னன் மின்ஹு, ஒரு மனிதர் கவலையில் எப்போதுமே கவலையில் இருப்பதை நாங்கள் ஹசன் பசரியை விட வேறு ஒரு மனிதரை பார்த்ததில்லை. அவரை எப்போது பார்த்தாலும் எப்படி இருக்கும் என்றால், மா குன்னா நராஹு இல்லா ஹதீஸ அஹ்தின் பி முஸீபத்தின், இப்பதான் ஏதோ ஒரு பெரிய முசீபத்திலே சிக்கி வந்தவரை போன்றுதான் அவருடைய கவலை அவரது முகத்திலே இருக்கும். ولا ندري لعل الله قد اطلع على بعض اعمالنا. அப்ப இந்த அளவு ஒரு மார்க்க பற்றுள்ளவர்கள், மறுமையின் சிந்தனை உள்ளவர்கள், இவர்களது சபையிலே அந்த காலத்து அறிஞர்களிலிருந்து, மன்னர்களிலிருந்து, மந்திரிகளிலிருந்து உட்கார்ந்து கல்வி படித்தவர்கள், ஒரு மனிதருடைய இல்முக்காக மட்டுமே அவர் மிகப்பெரிய ஃபக்கீராக இருந்து, அவர் மிகப்பெரிய ஃபக்கீராக இருந்து ஒரு மனிதருடைய இல்முக்காக மட்டுமே அக்காலத்திய முஸ்லிம் மன்னர்களும் மந்திரிகளும் அரசவையின் பெரும் முக்கியஸ்தர்களும் எழுந்து நின்றார்கள் என்றால் ஹசன் பசரி ஒருவருக்காகத்தான். இவர்கள் இறக்கும் போது இவர்களது வீட்டுக்குள் சென்ற இவர்களது மாணவர்கள் சொல்கிறார்கள், ஈச்சன் கயிற்றினால் செய்யப்பட்ட ஒரு கட்டிலை தவிர வேறொன்றும் அவர்களது வீட்டில் இல்லை. அந்த ஈச்சன் கயிறுடைய கட்டிலும் அதில் விரிக்கப்படுவதற்கு எந்த விரிப்பும் இல்லை. அந்த விரிப்பில் படுத்திருந்தார் அவரது வீட்டுக்குள் சென்றோம், வேறு எந்த விதமான உலக சாமான்களையும் நாங்கள் பார்க்கவில்லை. வேறு எந்த விதமான உலக சாமான்களையும் நாங்கள் பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஃபக்கீருக்காக மன்னர்கள் எழுந்து நின்றார்கள் என்றால், மந்திரிகள் எழுந்து நின்றார்கள் என்றால், ஒரு சமயம் கூஃபாவுடைய ஜாமியா மஸ்ஜிதிற்கு இவர்கள் வருகிறார்கள் பஸ்ராவிலிருந்து என்று தெரிந்தவுடன் கூஃபாவுடைய கவர்னர், அவருடைய மந்திரி, அவருடைய சபையிலே உள்ள மந்திரிகள் எல்லோரும் அந்த மஸ்ஜிதிலே வந்து ஹசன் பஸ்ரியை வரவேற்பதற்காக உட்கார்ந்திருக்கிறார்கள். அது போக கூஃபாவுடைய பெரும் கல்விமான்கள், பொதுமக்கள். ஹசன் பஸ்ரி அவர்கள் மஸ்ஜிதிற்குள் நுழைகிறார்கள் சலாம் சொல்லி. அவர்களது முகத்திலே அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த ஈமானுடைய ஒளி, அவர்களது முகத்திலே அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த தக்வாவுடைய கம்பீரம், இதை பார்த்த எல்லா மக்களும் அவர்களை அறியாமலே அந்த கவர்னரிலிருந்து, மந்திரிகளிலிருந்து, செல்வந்தர்களிலிருந்து, அவர் மஸ்ஜிதிலே நுழைந்ததிலிருந்து அவரை பார்த்தவுடன் எழுந்தவர்கள் தான். அவர் சபையிலே வந்து உட்காருகின்ற வரை அவர்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது கூஃபாவுடைய கவர்னர் சொல்லுகின்றார், இதுதான் கண்ணியம். எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம் கண்ணியம் அல்ல. ஏன்? எங்களுக்கு பதவிக்காக, எங்களை பயந்து செய்யப்படக்கூடிய மரியாதை. இவர்தான் கண்ணியத்திற்குரியவர். இவருடைய இல்முக்காக கண்ணியம் கொடுக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய சில நல்ல அறிவுரைகளை, எப்படி அவர்கள் மார்க்கத்தை உணர்ந்தார்கள், புரிந்திருந்தார்கள் என்பதை நாமும் இவர்களுடைய அறிவுரையிலிருந்து புரிந்து கொள்ள முயற்சிப்போமாக. இவர்களுடைய அறிவுரைகளிலே சிலவற்றை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதன் மூலம் நற்பலனை தருவானாக. இந்த துன்யாவின் செல்வங்களை பற்றி இவர்கள் குறிப்பாக சொல்லும் பொழுது சொல்வார்கள், இவர்களுடைய மாணவர் ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் சொல்கின்றார், சமிஅத்துல் ஹசன் யஹ்லிஃபு பில்லாஹ் மா அஅஸ் அஹத் அத்ர்ஹம இல்லா அதல்லஹு அல்லாஹ் மா அஅஸ் அஹத் அத்ர்ஹம இல்லா அதல்லஹு அல்லாஹ் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் இந்த திர்ஹமை, திர்ஹம் என்றால் செல்வத்தை, காசு பணத்தை கண்ணியப்படுத்துவாரோ அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தாமல் விடமாட்டான். எந்த அளவு மிக ஆழமாக புரிந்து வைத்திருந்தார்கள் நபியின் அந்த ஹதீஸுகளை, உணர்ந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனாரின் அடிமை, திருகமின் அடிமை நாசமாகட்டும் என்று. அதைத்தான் தனது கூற்றிலே ஹசன் பசரி இப்படி சொல்கின்றார்கள், யார் இந்த தீனார் திருகத்தை கண்ணியப்படுத்துவாரோ அவரை அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் விடமாட்டான். அது என்ன திருகம் தீனாரை கண்ணியப்படுத்துறது? இதே ஹசன் பசரி ரஹிமஹுல்லா இன்னொரு இடத்திலே சொல்கின்றார்கள், ஒவ்வொரு உம்மத்தும் ஒரு சிலையை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தது. இந்த உம்மத்து வணங்கக்கூடிய சிலை திர்ஹம் தீனார். ஒவ்வொரு உம்மத்தும் ஒரு சிலையை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களது உள்ளத்திலே ஒரு சனம் இருந்தது. அது வெளியில வச்சு வணங்கினாலும் சரி, வணங்காட்டியும் சரி, அதாவது சனம் என்று சொன்னால் எதன் மீது அளவு கிடந்த அன்பு வைக்கப்படுகிறதோ அல்லாஹ் வைத்தவர், எதற்கு முழு மரியாதை செய்யப்படுகிறதோ அல்லாஹ் வைத்தவர், எதற்காக வேண்டி நட்பு கொள்ளப்படுகிறதோ, எதற்காக வேண்டி பகைமை கொள்ளப்படுகிறதோ, எதற்காக வேண்டி சேர்க்கப்படுகிறதோ, எதற்காக வேண்டி பிரிக்கப்படுகிறதோ சொல்லுங்க. எல்லாம் காசின் அடிப்படையில், பணம். காசு இருந்தால் சேருவார்கள், காசு இல்லை என்றால் பிரிவார்கள், காசு இருந்தால் சலாம் சொல்வார்கள், காசு இல்லை என்றால் முகம் திருப்புவார்கள். பணத்திற்காக தனது உறவுகளை முறித்தவர்கள் எத்தனை பேர். தான் பணக்காரராக ஆகிவிட்டோம் என்பதற்காகவே
தனது ஏழை உறவுகளை மறந்தவர்கள், அவர்களை விட்டு தூரமானவர்கள் எத்தனை பேர். தான் செல்வந்தனாக ஆகிவிட்டோம் என்ற காரணத்திற்காகவே தனது ஏழை நண்பர்களை ஒதுக்கியவர்கள் எத்தனை பேர். படித்த காலத்தில் உள்ளூரிலே ஒன்றாக வாழ்ந்து விளையாடி சுற்றிய காலத்தில் தனக்கு நண்பர்களாக இருந்த எத்தனையோ பேரை இன்று தான் செல்வ நிலைக்கு வந்துவிட்ட காரணத்தால் மறந்தது மட்டுமல்ல ஒதுக்கியவர்கள். அவர்களை பார்த்தால் முகம் திருப்பிக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் வந்து விடுவார்களோ என்று பயப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு தன்னை பற்றி தெரிந்து விடுமோ, தான் எங்கு இருக்கின்றோம் எப்படி இருக்கின்றோம் என்று தெரிந்து விடுமோ என்று கூட எண்ணக்கூடியவர்கள் எத்தனை பேர். இவர்களைத்தான் சொல்லுகின்றார்கள், கண்டிப்பாக அல்லாஹ் இவர்களை ஒரு நாள் கேவலப்படுத்தியே ஆவான். எந்த காசுக்காக இப்படி இவர்கள் செய்தார்களோ இதே காசை வைத்து அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தியே தீருவான். பார்சியிலே ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லப்படும். ஒரு மனிதர் என்ன செய்தார் என்றால், இந்த சொன்ன விஷயத்தை ஒட்டி ஞாபகத்துக்கு வந்ததுனால சொல்றார். தன்னுடைய ஒரு நண்பரை பார்க்க போறார். பார்க்க போற ஒரு ஏழை. எந்த நண்பரை பார்க்க செல்கிறார் அவர் யார்? பெரிய செல்வந்தராக ஆகிவிட்டவர். முன்னாடி எல்லாரும் ஒரே ஊர்ல ஏழையாக சுற்றி திரிந்தவர்கள். அதுக்கு பிறகு அவர் எங்கேயோ ஒரு வெளியூருக்கு போனாரு, ஏதோ செஞ்சாரு, பெரிய செல்வ நிலைக்கு வந்து விட்டார். இப்ப இந்த ஏழை நண்பர் அந்த ஊருக்கு சென்று இருக்கும் போது தனது நண்பரை பற்றி கேள்விப்பட்டு, அவர் அப்படி இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை சந்தித்து சலாம் சொல்லிவிட்டு செல்வோம், நண்பராயிற்றே என்று உள்ளே வந்து அவரை தேடி சென்று அவரை சந்தித்து சலாம் சொன்ன போது தெரிந்து கொண்ட அந்த நண்பர் கேட்கிறார், நீங்கள் யார் என்று. தெரிந்து கொண்ட அந்த நண்பர் என்ன கேட்கிறார், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று புரிந்து கொண்டார். இந்த நண்பர் என்ன செய்து விட்டார், புரிந்து கொண்டார் எதற்காக இப்படி கேட்கப்படுகிறோம் என்று. அவர் சொன்னார், நீ எனது நண்பன், உனக்கு கண் குருடாகி விட்டது என்று நான் கேள்விப்பட்டேன், உன் கண் பார்வை சென்று விட்டது என்று கேள்விப்பட்டேன், அது குறித்து உன்னை சுகம் விசாரிப்பதற்காக வந்தேன், அல்லாஹ் உனக்கு கண் பார்வையை தருவானாக என்று துஆ செய்து விட்டு வந்து விடுகிறார். அப்படித்தானே நிலைமை, அல்லாஹ் பாதுகாப்பாடா. அப்ப சொல்லுகின்றார்கள், இந்த திருகத்தை யார் கண்ணியப்படுத்துவாரோ அல்லாஹ் கண்டிப்பாக அவரை கேவலப்படுத்துவார். பணம் சம்பாதிங்க, காசு சம்பாதிங்க, ஆனா அதை எப்போதுமே காலுக்கு கீழே வச்சிருக்கீங்க. எப்போதுமே எங்க வைத்திருக்க வேண்டும், உள்ளத்தின் ஓரத்தில் கூட அந்த பணம், அந்த பணத்திற்கு காசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. உள்ளத்தின் ஓரத்தில் கூட, உள்ளத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் மைதான மாதிரி கற்பனை பண்ணீங்கன்னா அதனுடைய ஒரு சின்ன எம்எம் கணக்கில் உள்ள இடத்துல கூட அந்த காசு பணத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இதே ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவுடைய இன்னொரு கூற்றை நாம் பார்க்கிறோம். சொல்லுகின்றார்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த தலைமுறையினர் எப்படி துன்யாவை மதித்தார்கள் என்றால், தங்களது காலுக்கு கீழ் இருக்கக்கூடிய மண்ணை விட கேவலமாகவே இந்த துன்யாவை மதித்துக் கொண்டிருந்தார். யாரை பற்றி சொல்கின்றார்கள், சஹாபாக்களை பற்றி, தன்னை விட மூத்த தாபியின்களை பற்றி சொல்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் எப்படி துன்யாவை மதித்தார், தனது காலுக்கு கீழ் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தூசி மதிப்புமா, அது அழுக்குன்னு சொல்லி தட்டி விடுவோமா இல்லையா, அது போன்ற மண்ணாகவே இந்த துன்யாவை மதித்துக் கொண்டிருந்தார். சொல்லுகின்றார்கள், காலுக்கு கீழ் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தூசி மண்ணை விட கேவலமாக அந்த துன்யாவை அவர்கள் மதித்தார்கள் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் எப்படிப்பட்ட ஏழ்மையில் இருந்தார் என்றால், அன்றைய இரவை அவர் அடையும் போது அன்றைய இரவுக்குள்ள உணவு மட்டும்தான் அவரிடத்தில் இருக்கும். அதை தவிர வேறு எந்த காசோ பணமோ செல்வமோ உணவோ வசதியோ அவரிடத்தில் இருக்காது. அப்படி இருந்தும் கூட தான் சாப்பிட்டு பசியை போக்கக்கூடிய அளவு மட்டும் உணவு தனக்கு கிடைக்க அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். ஃபயகூல் லா அஜ்அலு ஹாதா குல்லஹு ஃபீ பத்னி, இந்த உணவை எல்லாம் என் வயிற்றில் நான் கொட்டிக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டு அதில் ஒரு பகுதியை எடுத்து சென்று தர்மம் கொடுப்பார். ஃபயதசத்தகு பிபஅதிஹி,